கவனம் தருணீர் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இணைப்படுத்தி தருகன் பாசி கள்ளவனை பசுபோத கவலமிடுகளின் துண்டு கருணையினும் வெள்ள மதம் மொழி சித்தி வழத்தை நினைந்து வருவனைகள் தீர்ப்பான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடுமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடிமோற்றி வாழித்திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி குடிமொழி திருவாதபுர திருத்தாள் பெற்று கொல்லை இரும்பு ரவி சூழ்நும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதபூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி
முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் அவனுடைய பொன்னார்த்தனுடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு 53வது ஆண்டு விழா மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தூர் சாமியுடைய திருமடத்திலே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் 13வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கு. மணிவாசக பெருமான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் மீது ஆசையை தவிர்க்க வேண்டும், இறைவனிடத்திலே முழுமையான அந்த அன்பை செலுத்த வேண்டும் என்பதாக காட்டுவது திருவாசகம். இந்த உலக இன்பங்கள் அனுபவிப்பது எவ்வாறு இந்த ஆன்மாக்கள் அனுபவிக்கின்றது என்பதை ஒரு அருமையான ஓமையின் மூலமாக சொல்லுவார். நாம் எல்லோரும் ஒரு கையை உடைய யானையை பார்த்திருக்கிறோம், ஒரு கை உடைய யானை, தும்பிக்கை. ஆனால் மணிவாசக பெருமான் ஒரு இல் பொருள் ஓமையாக அற்புதமாக ஒரு இரு கை யானையை சொல்லுவார். ஒரு கை யானையை பார்த்திருக்கிறோம், ஆனால் இருகை யானை, ரெண்டு கையுடைய யானையை பார்த்திருக்கீங்களா? இந்த ரெண்டு கையுடைய யானை, ஒரு கையுடைய யானை இந்த உடலை வளர்ப்பதற்கு எடுத்து எடுத்து வாரி வாரி உள்ளுக்குள்ள போட்டே இருக்கும், நல்லா கொழுத்து. அதை போல ஒரு கையிலே வாரி வாரி உடலை வளர்ப்பதை போல ஆன்மாக்களாகிய நாம், நமக்கு ரெண்டு கை கொடுத்திருக்கிறாரா? ரெண்டு கையிலேயும் உணவை வாரி வாரி அதற்காகவே இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்கின்ற நாம், உலக இன்பத்தை அனுபவிக்கின்ற தொழிலையே தொழிலாக கொண்டிருக்கின்ற நாம் ரெண்டு கையுடைய யானையினர், இருகை யானை என்பதாக சொல்லுவார். இன்னொரு இரண்டு குறிப்புகள் அதிலே முக்கியமான குறிப்புகள் உண்டு யானைக்கு. ஒரு கை உடைய யானை கை கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தலையில வாரி போட்டுக் கொள்ளும், யானை தானே தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும். ஒரு கையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகின்ற யானை சிறந்தது. நாம் ரெண்டு கையிலேயும் உலக இன்பங்கள் என்று கொள்ளக்கூடிய ஆசைகளை வாரி வாரி நம்முடைய தலையிலே நாமே இறைத்துக் கொள்ளுகின்ற காரணத்தினாலே இரண்டு கையுடைய யானையாக இருக்கின்றாயே என்பதாக சொல்லுவார். ஒரு கையுடைய யானை தன்னுடைய தலைவனை ஏற்றிக்கொள்ளும், யானை பாகனை எவ்வாறு அந்த யானை ஏற்றிக்கொள்ளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஏற்றி, ஏன்னா நேரா போய் ஜம்ப் பண்ணி அப்படிங்கிறது இல்லையா. யானை தன்னுடைய காலை நீட்டி குனிந்து அது தன்னுடைய தலைவனை அந்த காலின் வழியாக தன்னுடைய முதுகில் ஏற்றிக்கொள்ளும். அது ஒரு சிறந்த, அந்த தலைவனை ஏற்றிக்கொள்ளுகின்ற நிலையிலே வணங்கி அதை ஏற்றிக்கொள்ளுகின்ற பண்பினை உடையது. ரெண்டு கையுடைய நான் இறைவனை என்னுடைய உள்ளத்திலே வணங்கி ஏற்றுக்கொள்ள தவற விட்டு விட்டேனே என்பதாக மணிவாசக பெருமான் இந்த ஒரு கை யானையை விட இருகை யானையாக இருந்து இந்த உலகத்திலே என்ன பயன் என்பதாக திருச்சதகத்திலே மிக அற்புதமாக 5வது திருப்பதிகம் திருச்சதகம் அதிலே எத்தனாவது பாடல் நாற்பத்தி 1வது பாடல்
திருக்கையானே வாதி நன்னயோடா
இப்படி இருகை யானையே என்பதாக இதிலே நாடி என்னுடைய உள்ள திருவை விட்டுவிட்டேனே என்பதாக எண்ணி எண்ணி மணிவாசக பெருமான் இயங்கிய நிலையிலே 13வது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல். மணிவாசக பெருமானுக்கு குருவாக எழுந்தருளி ஒன்றும் குறைவில்லாமல் அந்த அருளை கொடுத்த அந்த செய்தியை 13வது திருப்பாடலிலே அற்புதமாக மணிவாசக பெருமான் காட்டுவார்.
எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடு
இந்த பைங்குவளை கார் மலர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அம்மைக்கும் அப்பனுக்கும் இரண்டும் பொதுவான செய்தியாகவும், அம்மைக்கு உரிய செய்தி அப்பனுக்குரிய செய்தி ரெண்டும் சேர்த்து சொல்வார். பைங்குவளை கார் மலர் என்பதாக சொல்லுகின்றது குவளை மலர், பசுமையான குவளை மலர். பை என்பது பசுமை, குவளை மலர். பைங்குவளை கார் மலர் என்பதாக சொல்லுகின்ற குவளை மலரிலே செங்குவளை மலர் உண்டு. குவளையில செங்குவளையும் உண்டு, கருங்குவளையும் உண்டு. ஆக செங்குவளையில இருந்து அதை பிரித்து காட்டும் முகமாக அடைமொழி போட்டார் கருங்குவளை என்பதாக. இந்த கருங்குவளையான மலரானது அம்மையினுடைய திருமேனி போன்று எங்களுக்கு தோன்றுகின்றது. அம்மையினுடைய திருமேனியினுடைய வண்ணம் கருங்குவளை கார் மலர். அம்மைக்கே உரிய நிலையிலே இது அம்மையாக தோன்றுகின்ற பொழுதே அது அப்பனாக அப்படியே தோன்றுகின்றது. அம்மையும் அப்பனுமாக கலந்து தோன்றும் நிலை. இதை நம்முடைய நவக்கரச பெருமான் திருப்பூவனம் என்று சொல்லக்கூடிய திருப்பூவனத்திலே மிக அற்புதமாக இந்த கலந்த நிலையை சொல்லுவார். இது ஒன்றை பார்க்கின்ற போது இரண்டும் அதிலே இருக்கும். ஒரு பொருளுக்கு குணம் என்பதாக இருப்பது குணம், அது குணி என்பதாக சொல்லுவோம். குணம் குணி என்ற இரண்டு, குணத்தை உடையது குணி. நெருப்பு என்பது அது குணிப்பொருள், அதனுடைய தன்மை சூடு என்பது அதனுடைய குணம். ஆக குணி குணம் என்ற இரண்டும் எப்பொழுதும் அதிலே தாதாண்மியமாக சம்பந்தப்பட்டிருக்கும். சிவமும் சக்தியும் தாதாண்மியமாக இரண்டும் கலந்திருக்கும் நிலை. பைங்குவளை கார்மலர் பொதுதான், அதிலேயே அம்மையும் காணுதல், அதிலேயே அப்பனையும் காணுதல். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும், மிக அற்புதமான திருப்பாடல். அதுல ஒரு வரி சொல்லுவார், ரொம்ப அற்புதமான வரி. அப்பனும் கலந்து நிலைதான் இந்த உயிர்களை ஈடேற்றும் நிலை என்பதை மணிவாசக பெருமான், இந்த உயிர்களுடைய மலம் நீங்க வேண்டும் என்பதாக சொன்னால் அம்மையாக இருக்கக்கூடிய அவளுடைய திருவருள் நிலையிலேதான், திருவருள் தான் உங்களுடைய மலத்தை நீக்கும். அப்படி மனத்தை நீக்கிய நீ ஆனந்த வெள்ளத்திலே அழுந்தும் தகுதியை பெறுகின்றாய். ஆகவே அதன் பிறகு அப்பனிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஆனந்த வெள்ளத்தில் நீ அது அழுந்த வேண்டும். ஆக மலம் கழுவுதல் என்ற முதல் நிலை. இரண்டாவது நிலை சிவானந்த பேறு என்று சொல்லக்கூடிய ஆனந்த சிவானந்த நிலை. சிவானந்த நிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்த நிலையை ஆனந்த மாலை என்று சொல்லக்கூடிய 50வது பதிகத்திலே இந்த சிவானந்தத்தினுடைய சிறப்பினை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் எடுத்து வைப்பார். வள்ளல் பெருமான் இங்கித மாலை என்பதாக முதல் பகுதியிலே அமைத்து பிற்பகுதியிலே ஆனந்த மாலை என்பதாக ஆனந்தத்தை பற்றி அமைத்த அந்த செய்தியையும் நாம் அதனோடு தொடர்புபடுத்தி எண்ணிக்கொள்ளும். அப்படி விடுதல் என்ற முதல் நிலை, பேறு என்பது இரண்டாவது நிலை, குற்றங்கள் நீக்குதல் என்பது முதல் நிலை, குணம் கொண்டு கோதாட்டுதல் இரண்டாவது நிலை. அப்படி நீங்குதல் என்பதும் பெறுதல் என்பதையும் இரண்டையும் இணைத்த நிலையிலே அம்மையும் அப்பனுமாக இருந்து இந்த உயிர்களை ஈடேற்றுகின்ற அந்த செய்தியை பைங்குவளை என்று சொல்லக்கூடிய அந்த மலரானது, கருமையான அந்த மலரானது அம்மையினுடைய திருமேனியின் வண்ணமாகவும், அப்பனுடைய நஞ்சு என்று சொல்லக்கூடிய கண்டம் கருத்த அந்த கண்டத்தை குறிக்கின்ற காரணத்தினாலே, அப்பனாகவும் அது தோன்றுகின்ற காரணத்தினாலே அம்மையும் அப்பனுமாக தோன்றுவது பைங்குவரை கார்மலர். பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் இறைவனுடைய அந்த அம்மையும் அப்பனுமாக நிற்கின்ற நிலையிலே செந்தாமரையை இரண்டாவதாக எடுத்துக்கொண்டார். செந்தாமரை என்பது வெண்டாமரையை பிரித்து காட்டுவது. எப்படி செங்குவளை கருங்குவளையை பிரித்து காட்டிய நிலையை போல இந்த செந்தாமரை போது என்பது அம்மையினுடைய அந்த திருவடி. அம்மையினுடைய அந்த திருவடியானது செந்தாமரையாகிய அந்த திருவடியும், அப்பனுடைய மேனி அடல் நிறமேனி செந்தாமரையாகிய அந்த மறை என்று சொல்லக்கூடிய செந்தாமரையினுடைய மேனியின் வண்ணமாக, அடல் வண்ணமாக அவன் திகழ்கின்ற காரணத்தினாலே அது அப்பனாகவும் அம்மையும் அப்பனாகவும் இந்த செந்தாமரையானது விளங்குகின்றது. அப்படி இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த திருவடியை விரையார் திருவடி என்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுவார். விரையார் கடற்கு. அப்படி விரையார் கழர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த திருவடியிலே மனம் கமழுகின்றதாம். எந்த திருவடி? இறைவனுடைய திருவடி. என்ன மனம் கமழுகின்றது? அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள் அவனுடைய திருவடியிலே மலரிட்டு வணங்குகின்ற பொழுது அன்பு மனம் கமழும் திருவடி. ஆகவே அது விரை என்பது என்ற நாற்றத்தை உடைய, அன்பு என்று சொல்லக்கூடிய நாற்றத்தை உடைய மலர். அன்பு நாராக அஞ்செழுத்து நெஞ்சு தொடுப்ப அலர் தொடுத்தே. யாரு? சங்கிலி நாச்சியார். அப்படி அன்பு என்பதை மிக அற்புதமாக மலரிலே தொடுக்க வேண்டும். அருணகிரிநாத பெருமானும் சொல்லுவார். அப்படி அன்பு என்கின்ற அந்த மலர் அவனுடைய திருவடியிலே மலர்கின்ற அந்த நிலையிலே பயும் போது அங்கே போய் அது மலரும். ஆகவே அதை போது என்பதாக சொல்லி செங்கமல பயும்போதால் அங்கம் குறுகினத்தால், அம் என்பது அழகிய, கம் என்பது நீர், குறுகு பறவைகள் கூட்டம். இப்ப நீர்நிலை என்பதாக வந்த உடனே அங்க என்னென்ன பறவைகள் இருக்கு? வாத்து, கொக்கு, அப்புறம் நாரை, இப்படி பல பறவைகள் அங்கே அந்த குளத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கம் குறுகினத்தால். அம்மையை பற்றி அமைக்கின்ற பொழுது அங்கம் என்பது கைகளிலே அம்மைக்கு உரிய அந்த நிலை, கை அந்த அங்கம். அதிலே குறுகு என்று சொல்லக்கூடிய அந்த வளையல், வளையல்கள் கூட்டம் நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே அங்கம் குறுகினம் என்பது அம்மையினுடைய அந்த வளையல் அணிந்திருக்கக்கூடிய தன்மை. இறைவனை பற்றி அது அமைக்கின்ற பொழுது அங்கம் என்பதாக சொல்லுகின்ற போது தலை என்பதாக சொல்லி தலையிலே குறுகு என்பதாக அமைத்தால், குறுகு என்பது பறவை இனத்திலே கொக்கு என்பதை குறிக்கும். அந்த கொக்கினுடைய இறகை எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்திருக்கிறார் பெருமான். ஆகவே அது அம்மைக்கு உரிய நிலையிலே குறுகு வளையலாகவும், அப்பனுக்கு உரிய நிலையிலே அது கொக்கு இறகு தலையிலே அணிந்திருக்கும். மணிவாசக பெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டு கொக்கு இறகு மட்டும் பாடுவார். ஒரு இடத்துல கொக்கு இறகும் பாடி என்பதாக சொல்லி பெருமான் தலையில இருக்கு இல்லையா அந்த கொக்கு, அதனால அந்த கொக்கு இறகை மட்டுமே எடுத்து சொல்லுகின்ற ஒரு குறிப்பு. அப்படி அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், பாம்பு போன்று பின்னி இருக்கக்கூடிய பின்னலை உடைய அந்த கூந்தலை உடைய அம்மையே தன்னுடைய மேனியிலே பாம்பு முழுவதும் பின்னி அரவத்தால் நிற்கக்கூடிய அப்பனாகும். அரவம் என்பது பாம்பு. இன்னொரு குறிப்பு, அரவம் என்பதாக சொன்னால் ஓசை ஒளி என்பதாக பொருள். அப்படி பைங்குவளை கார்மலரால் அம்மையும் அப்பனும் ஆகவும், செங்கமல பைம்போதால் அம்மையும் அப்பனாகவும், அங்கம் குறுகினத்தால் அம்மையும் அப்பனாகவும், பின்னும் அரவத்தால் மனும் அப்பன அப்பையும் அம்மனும் அப்பையாகவும் இருக்கின்ற அந்த பெருமான் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், இப்ப ரெண்டு பேர்கிட்டையும் வந்து சேருகின்ற நிலை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அம்மையும் அப்பனுமாக விழுந்து. இப்ப மலம் கழுவுதல் என்பதாக இங்கே அதுதான் முதல் நிலையாக மலத்தை கழுவுகின்ற நிலையை சொல்லுவார். இந்த மலம் கழுவுதல் என்பதாக நிற்கின்ற நிலை மிக ஒரு சூட்சமான ஒரு நிலையாக அமைந்திருக்கும். சூட்சம பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய சூட்சம பஞ்சாட்சரம், சிவாய நம என்று சொல்லக்கூடியது சூட்சம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், அதிகாரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் என்பதாக பஞ்சாட்சரங்களில் எழுத்தினை கொண்டு பஞ்சாட்சரத்தை ஐந்தெழுத்தை கணக்கிடுவதல்ல, பதத்தை வைத்துத்தான் ஐந்தெழுத்து என்று பொருள். அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பதாக சொல்லுவார் சுந்தரபெருமான். சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய சூட்சும பஞ்சாட்சரத்திலே மலம் என்பதாக சொல்லக்கூடிய மலம் கழுவுகின்ற நிலை நம என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. அதுல நகாரம் என்பது திரோதான சக்தி, மகாரம் என்பது மலம். இப்ப பெருமானனுடைய திருவடியில போய் இவர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து அவனுடைய திருவடியிலே வந்து நாங்கள் வணங்குவது எதற்கு என்பதாக சொன்னால், எங்களுடைய மலங்களை நீக்க வேண்டும், இந்த மடுவிலே நாங்கள் சேர்ந்து அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்ற இந்த மடுவிலே நாங்கள் வந்து சேர்ந்ததனுடைய பயன் எங்களுடைய மலம் கழுவுதல் வேண்டும். அப்படி மலம் கழுவுதல் வேண்டும் என்பதாக சொன்னால் சிவாய நம என்பதிலே மகாரம் நீங்குதல் வேண்டும். அது மகாரம் என்பது மலத்தை குறிக்கும். மகாரம் நீங்குகின்ற அந்த நீங்குதல் என்பதை செய்வது நகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவருள் சக்தி. அந்த நகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த திரோதான சக்தியானது மகாரத்தை நீக்குகின்ற அத்துணை தொழிலையும் செய்யும். நகாரம் மகாரம் ரெண்டும் நீங்கிடும். நகாரம் என்ன ஆச்சு திரோதான சக்தி அப்படின்னு சொன்னா, திரோதான சக்தி என்பதுதான் அருள் சக்தியினுடைய மற்றொரு வடிவம் தான் திரோதான சக்தி. அருள் தான் அதுவும், ஆனால் அது மறைப்பு என்று சொல்லக்கூடிய மறைப்பு தொழிலை அது செய்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா சிகாரம் வகாரம் யகாரம் நகாரம் மகாரம், நகாரம் மகாரம் ரெண்டும் போயிடுச்சு, மலம் போயிடுச்சு. இப்ப எஞ்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா சிகாரம் வகாரம் யகாரம் சிவய என்பதாக சொல்லி அந்த மந்திரம், இதுவும் ஐந்தெழுத்து தான். சிகாரம் வகாரம் யகாரம் என்று சொல்லக்கூடிய சிவய என்பது அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்று பெயர். இந்த சிவய என்பதாக சொல்லுவது அதிசூக்கும பஞ்சாட்சரம். போய் நீராடினாங்க வந்தாங்க அப்படின்னு கதை சொல்லிட்டு போறதில்லை. மணிவாசக பெருமான் மிக அற்புதமான அந்த நிலையை சொல்லுகின்றார், உயிர் அடையும் நிலை. சிவய என்பதாக நிற்கின்ற அதிசூக்கும பஞ்சாட்சரமாக நிற்கும். இப்ப யகாரம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கு, நகாரம் என்று சொல்லக்கூடிய திருவருள் சக்தியானது அங்கே வந்துருச்சு, திரோதானம் திருவருளா மாறிடுச்சு, மலம் நீங்கிடுச்சு. இருந்தாலும் மல வாசனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தாக்கிட்டு இருக்கும். பெருங்காய டப்பால இருக்கக்கூடிய பெருங்காயத்தை எடுத்த பிறகு பல நாட்கள் அதுல வாசனை இருந்து கொண்டே இருக்கும், அது போகாது அந்த வாசனை. அப்ப மலம் வாசனையானது அந்த ஆன்மாவிடத்தில இருந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஒரு தன் முனைப்பு அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும், தன் முனைப்பு வந்து வந்து போயிட்டு இது கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அது வேறாக வளர்ந்து திருப்பி நகாரம் வந்துடும், மகாரம் வந்துடும், சிவாய நம என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது மண்ணுலகிலே பிறந்து இறந்து நிற்கின்ற நிலை வந்துடும். அதுக்கு இதற்கு இந்த மலவாசனையும் வந்து தாக்காத நிலை வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், இந்த யகாரம் என்று சொல்லக்கூடியது வகாரமாகிய திருவருள் சக்தி அது தன்னிலே இழுத்துக் கொள்ளும். சி வ என்று சொல்லக்கூடிய வகாரம் அது பக்கத்துல யகாரம் ஆன்மா இருக்கு. வகாரம் என்ன செய்யும், யகாரத்தை தன்னுள் அடக்கி கொள்ளும். அதன் பிறகு வகாரம் தன்னுள்ளே அடக்கி அந்த ஆன்மாவை கொண்டு போய் அம்பனிடத்திலே சேர்க்கின்ற பணியை செய்கின்ற காரணத்தினாலே ஆன்மாவானது திருவருளிலே ஒடுங்கி அப்பனிடத்திலே கொண்டு போய் சிகாரத்திலே ஒடுக்கி கொடுத்து விடும். எஞ்சி நிற்பது ஒன்றே ஒன்றுதான், சி என்பதாக சொல்லக்கூடிய. அப்படி சி என்று சொல்லக்கூடிய மகா காரண பஞ்சாட்சரம் என்ற நிலை அது சிகாரம். அதிலே இப்ப எத்தனை இருந்தது, சி வ ய ந ம என்பதாக இருந்த அத்தனையும் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கொன்றாக ஒடுங்கி கடைசியிலே நிற்பது சிகாரம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படி திருவருளிலே தன்னை சேர்க்கின்ற அந்த பணியை, அந்த திருவருள் செய்கின்ற அந்த பணியை வணங்கி அப்பனிடத்திலே வருகின்ற பேரானந்தத்தை நாங்கள் அனுபவிக்க அருள் செய் என்பதாக காட்டுகின்ற நிலைதான். கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சாதலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடு. இந்த மடு எப்படி இருக்கிறதுனா எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த மடு. அது வெறும் மடு அல்ல, பொங்கு மடு என்பதாக சொல்வார். எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு. இந்த அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் பைம்புவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் இப்படி நான்கு நிலைகளை சொன்ன மணிவாசக பெருமான் அதிலே நான்கு வகையான தீட்சைகளை அருள் செய்த முறையை குறிப்பிடுகின்றார். பைங்குவளை கார்மலர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய நயன தீட்சையை குறிக்கும். அது கண்களினாலே செய்யப்படுகின்ற தீட்சை. கண்களினாலே எப்படி அது செய்கின்றது, ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாணவனுக்கு தன்னுடைய நயனத்தினாலே தீட்சை வழங்குவார். கண்ணப்ப நாயனார் குடுமித்தேவரை போய் பார்க்கிறார். அப்படி குடுமித்தேவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய அருள் திரு நோக்கமானது, குடுமித்தேவருடைய அருள் திரு நோக்கம் கண்ணப்ப நாயனார் மீது படுகின்றதாம். பெருமானே குருவாக இருந்து அந்த திருநோக்கம் செய்த செய்தியை அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கமெய்த தங்கிய முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய நிழற்கீழ் பொருவில் அன்பு உருவம் ஆனார். கண்ணப்ப நாயனார் எப்ப அன்பு உருவம் ஆனார் அப்படின்னு சொல்றார். காலத்தி அப்பருடைய அந்த குடுமித்தேவனுடைய அந்த அருள் நோக்கு பட்ட உடனேயே கண்ணப்ப நாயனார் இல்லையா, அது அன்பு உருவமாக ஆனது. அப்படி நயனத்தினாலே தீட்சை செய்தல் அது குறுகு இனத்தால் என்பதாக பின்னே சொல்லுகின்ற காரணம். குறுகு இனம் அப்படின்னா இந்த பறவை இனங்கள் என்பதாக சொல்லி இந்த இனத்திலே நயன தீட்சை செய்கின்ற அந்த குறுகு எது என்பதாக சொன்னால் அது மீன். மீனானது முட்டைகளை பொறித்து விட்டு வேகமா போயிடும் நீர்ல. அதன் பிறகு அந்த பக்கம் போய் ஒரு திரும்ப திரும்பி அப்படி பார்க்கும் அந்த முட்டைகளை. அப்படி பார்த்த உடனேயே முட்டைகள்ல இருக்கக்கூடிய அந்த கருவானது வெளிப்பட்டு குஞ்சு பொறிக்கும். தன்னுடைய நோக்கத்தினாலே குஞ்சு பொறிக்கக்கூடிய செயலை செய்கின்ற அந்த மீனை போல நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஆன்மாக்களுக்கு குருவாக எழுந்தருளி நயன தீட்சை செய்வான் என்பதாகிய அந்த ஒரு அற்புதத்தை இங்கே பைங்குவளை கார்மலரால் என்பதாக காட்டுவார். செங்கமல பைம்போதால் என்பதாக அமைக்கின்ற பொழுது மானச தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சை. மனதாலே இந்த குருவாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சீடனுக்கு தீட்சை வழங்குதல். அப்படி இதயம் என்று சொல்லக்கூடிய இதயத்தானத்தை குறிப்பது செந்தாமரை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் இளமிசை நீடு வாழ்வார். அப்படி இதயத்தானத்தை குறிக்கின்ற அந்த நிலையிலே மானச தீட்சை அது ஆமையானது தன்னுடைய மனதினாலே எண்ணி குஞ்சு பொறிக்கும். மனதினாலே எண்ணி குஞ்சு பொறிக்கக்கூடிய வல்லமை உடையது. அங்கம் குறுகி இனத்தால் என்பதாக அங்கே அமைக்கின்ற பொழுது ஆச்சாரியன் தன்னுடைய பரிசம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தொட்டு அந்த தீட்சை கொடுத்து பரிசம் தொடுதல், அது தன்னுடைய கரத்தினாலே தொடுவார் அல்லது தன்னுடைய திருவடியினாலே தொடுவார், ரெண்டு உண்டு. அப்படி தன்னுடைய திருவடியை எடுத்து அவருடைய திருமுடியிலே சூட்டுகின்ற அந்த நிலை அவனுக்கு, அந்த சீடனுக்கு எல்லா வகையான அந்த மாசும் அவருடைய குற்றங்களும் நீங்கும். திருப்பூவழியிலே மிக அழகாக மணிவாசக பெருமான் எனக்கு பெருமான் திருவடி சூட்டிய அந்த செய்தியை சொல்லுவார். இணையார் திருவடி எந்தளைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்து ஒழிந்தேன். சென்னிப்பத்து என்பதாக சொல்லக்கூடிய சென்னிப்பத்திலே முழுமையாக இறைவனுடைய திருவடியை சென்னி மன்னி திகழும் திருவடியாக சொல்லுவார். ஆக பூவழியிலே ஒரு பாடலும் சென்னிப்பத்தியிலே ஒரு பாடலும் பாடி திருவடி சூட்டுதல். வைத்தார் எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், நனைந்தனைய திருவடியன்மே என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு. அப்பர் பெருமானுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், அந்த விண்ணப்பம் எப்படி வைப்பார்னா பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், அந்த திருவடியை சிறப்பாக தன்னுடைய தலையிலே சூடிக்கொள்ளும் நிலை. திருவடி சூடும் நிலையை சொல்லி திரு ஏசரவு என்று சொல்லக்கூடிய திருஏசரவிலே அந்த திருவடியினுடைய ஆனந்தத்தை மிக அற்புதமாக சொல்லுவார். முதல் திருப்பாடலும் இரண்டாவது திருப்பாடலும் 38வது திருப்பதிகம் திருஏசரவு, முதல் பாடல் இரண்டாவது பாடல். மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக நீத்தல் விண்ணப்பத்திலே நான்காவது திருப்பாடலிலே குறிப்பிடுவார். முக்கியமான மந்திரம் அந்த நமசிவாய மந்திரத்தை ஓதுவார். அப்படி நமசிவாய மந்திரத்தை ஓதி அவருக்கு பெற்ற அந்த பெரும் பேற்றினை சொல்லி அரவம் என்று சொல்லக்கூடிய ஒளி குறிப்பினை பெருமான் உணர்த்தும் அந்த நிலையை வாத ஊரினில் வந்து இனிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பு. அங்கே ஒளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த அரவம் என்று சொல்லக்கூடிய ஒளியின் மூலமாக உணர்த்துது சிவத்தை. அப்படி சிவமானது தன்னுடைய வருகையை ஒளியின் மூலமாக உணர்த்தும் அந்த மிக அற்புதமான நிலையை பின்னும் அரவத்தால் என்பதாக சொல்லி எல்லா வகையான தீட்சை எந்த எந்த தீட்சையாக இருந்தாலும் சரி எல்லா வகையான அருளையும் மணிவாசக பெருமானுக்கு ஒரு குறையும் இல்லாமல் முழுவதுமாக சிவபெருமான் கொடுத்தார். எந்த பெண்டிங்கும் வைக்கல. ஏதாவது ஒரு தீட்சையை நீங்க விட்டுட்டீங்களான்னு போய் மணிவாசக பெருமானுக்கு கொடுக்கறதுக்கு விட்டுட்டீங்களா? இல்ல இல்ல, யாருக்கு எதை வேணா விட்டுருக்கலாம், ஆனால் மணிவாசக பெருமானுக்கு முழுவதுமாக எல்லா வகையான இந்த உலகத்தில் எந்த வகையான தீட்சையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வந்தாலும் சரி அது மணிவாசக பெருமானுக்கு சிவம் அருளி செய்ததாக இருக்கும் என்கின்ற நிலையிலே எல்லா வகையான அருளையும் எல்லா வகையிலேயும் மணிவாசக பெருமானுக்கு வழங்கிய அந்த செய்தியை எண்ணி 32வது திருப்பதிகம் பிரார்த்தனை 10 என்கின்ற பதிகத்திலே சொல்லுவார். 9வது திருப்பாடலில் மனங்கமல் தெய்வத்து இளநலம் காட்டி என்பார் நம்முடைய நக்கீரத்தேவனாயன திருமுருகாற்றுப்படி. அப்படி எல்லா வகையான நலங்களையும் நம்முடைய பெருமான் நமக்கு வழங்க இருக்கின்ற அந்த நிலையை, பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால், இந்த பொங்கு மடுவாக விளங்குகின்ற இந்த மடு எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவிற் புகம் வாய்ந்து. அந்த பொங்கு மடு என்பது நீர்வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும், அந்த மடுவில் இருக்கக்கூடிய நீரானது ஓட்டம் உடைய நீராக இருக்கும். அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர், புதிய நீர், நீர் அருவியிலே இருந்து வரக்கூடிய நீர் சுனையிலே வந்து அந்த சுனையிலே இருந்து அந்த நீரானது ஓடிக்கொண்டே இருக்கும். நீரானது கரண்ட், அந்த வாட்டர், அதை பொங்கு மடு என்பதாக சொல்வார்கள். ஏன்னா அந்த நீரானது தேங்கி நின்றால் அது வந்து சுத்தமாக இருக்காது. எப்பொழுதும் ஓடுகின்ற நீர் தான் சுத்தமான நீராக இருக்கும், தேங்கின நீர் நல்ல சுத்தம் இல்லாம. அப்படி இந்த நீர் ஓட்டம் என்பதாக சொல்லுகின்ற நிலையில ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு மணிவாசக பெருமான் கொடுக்கின்றார். இதுதான் மணிவாசக பெருமானுடைய அந்த நுணுக்கம். ஒரு அந்த நீரானது ஓடிக்கொண்டே இருப்பது எதை குறிப்பது என்பதாக சொன்னால், இந்த ஆனந்த வள்ளத்தை பருகுகின்ற நிலையிலே புதிய புதிய அனுபவங்கள் இந்த ஆன்மாக்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆன்மா பெற்ற அனுபவமானது இன்னொரு ஆன்மாவிற்கு இருக்காது. ஒரு ஆன்மாவனுடைய இன்பம் இப்படித்தான் இருக்கிறது என்பதாக சொன்னால் இன்னொரு ஆன்மாவனுடைய இன்பம் அதே போலத்தான் இருக்க வேண்டும் என்பதாக இல்லை. ஒரு ஆன்மா பெற்ற இன்பம் அதே போலத்தான் இன்னொரு ஆன்மாவும் பெற்றது என்பதாக சொன்னால், திருமுறைகள்ல 1, 2, 3, 4, 5, 6 இல்ல, எல்லாம் ஒன்றாகத்தானே இருக்கும். அருள் நிலைகளிலே பெறுகின்ற அந்த நிலையிலே ஆன்மா அடைகின்ற அனுபவங்கள் வெவ்வேறாக இருக்கும் என்பதை மிக அற்புதமாக அந்த அருள் நிலையானது எங்கள் விராட்டியும் எங்கோனும் இசைந்த இந்த பொங்கு மடுவிலே நாங்கள் புகப்பாய்ந்து ஆடுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம், இப்படி எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த அனுபவத்தை காட்டுகின்ற அந்த நிலை, அதற்கு வண்ணம் என்பதாக சொல்லுவார் திருஞான சம்பந்த பெருமான் இல்லைங்களா. வண்ணம், அவரு நம்ம கோபாலையாட்ட போனீங்கன்னா அவரு டிஎன்ஏக்கு போயிடுவார் இல்லைங்களா, டிஎன்ஏ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஎன்ஏ. அப்படி பெருமான் எப்படியெல்லாம் அருள் செய்கின்றார் என்பதை அந்த அருள் நிறை உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்த்து ஒழிந்தும், அந்த உய்யும் வகை என்பதாக சொல்லும். அப்படி இந்த பொங்கு மடு என்பதிலே இந்த அற்புதமான அந்த குறிப்பு உய்வார்கள் உய்யும் வகையை வைத்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, சங்கம் கையில இருக்கக்கூடிய வளையல்களுடைய ஒளி, காலில இருக்கக்கூடிய சிலம்பினுடைய ஒளி, இந்த இரண்டு ஒளிகளும் கலந்து ஆர்ப்ப, பொங்கைகள் பொங்க குடையும் பூம்புடல் பங்கைய பூம்புடல் ஆய்ந்து பாய்ந்து ஆடையலோர் என்பவர். பொங்கைகள் பொங்க குடையும் பூம்புணல், இந்த கொங்கைகள் பொங்க என்ற அந்த செய்தி மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இந்த நீர் நிலையிலே நிற்கின்ற பொழுது ஆன்மாவானது அந்த சிவத்தோடு கலக்கின்ற பொழுது அந்த பேரானந்த நிலையிலே அது பெறுகின்ற அந்த ஆனந்தத்தினுடைய அந்த குறிப்பு கொங்கைகள் பொங்க என்பதாக சொல்லுவார். இந்த மகிழ்ச்சி இந்த ஆனந்த நிலை எவ்வாறு இருந்தது என்பதாக, மலம் கழுவிய நிலையிலே ஆன்மாவானது அந்த ஆனந்தத்திலே அனுபவிக்கின்ற அந்த நிலையை ஆனந்த மாலையிலே 50வது பதிகத்திலே முழுமையாக அந்த ஆனந்தத்தை பற்றி சொல்லுவார். தாரா அருள் ஒன்று இன்றியே பெருமான் கொடுத்தார், பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த ஆன்மா பெற்று, தாரா அருள் ஒன்று இன்றி அவர் கொடுக்கிறார், பேரானந்தம் பேராமை வைக்கின்ற நிலையிலே ஆன்மா நிற்கின்ற ஆனந்த நிலையை காட்டுவது இந்த 13வது திருப்பாடல். அப்படி ஆனந்தமாகிய அந்த ஆனந்தத்திலே பொங்கி 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 இந்த மடுவிலே நீராடுதல் என்கின்ற அந்த நிலை ஆனந்த மாலையிலே நீராடுதல் என்பதுதான் இந்த 13வது திருப்பாடலினுடைய திருக்குறிப்பு என்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக 50வது திருப்பதிகம் அதுல மிக மிக அற்புதமான பாடல் என்பதாக சொன்னால், மணிவாசக பெருமான் அழுது அழுது அறற்றிய திருப்பதிகமாக விளங்கும் இந்த திருப்பாடலிலே இந்த 5வது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல். அப்படி ஆனந்த மாலை ஐந்தாவது திருப்பாடல். நிறைவு செய்து நாளைய தினம் 14வது திருப்பாடலுக்கு செல்லலாம்.